ಸಕಲ ಪ್ರಾಪದಯ ಪುನರ್ಜಮ ನೈತಿ ಮಾಂ ಹೇತಿ ಸ್ವರ್ಣ Translation, one who knows the transcendental nature of my appearance and activity does not, upon leaving the body, take its birth again in this material world, but attains my eternal abode, O Arjuna.
எனது தோற்றமும் செயலும் துல்லியமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் பௌதிக உலகை பிறவி எடுப்பதில்லை. அதனால் அவன் எனது நித்திய உலகை அறிகின்றான்.
The Lord descends from his transcendental abode is already explained in the sixth verse. One who can understand the truth of the appearance of personality of God is already liberated from material bondage, and therefore he returns to the kingdom of God immediately after quitting this present material body. Such liberation of the living entity from material bondage is not at all easy. The impersonalists and yogis attain liberation only after much trouble and many, many births. Even then, the liberation they achieve merging into the impersonal Brahmacharya of the Lord is only partial. And there is the risk of returning to this material world. But the devotee, simply by understanding the transcendental nature of the body and activities of the Lord, attains the abode of the Lord after ending this body and does not run the risk of returning to this material world. In the Brahma Samhita, it is stated that the Lord has many, many forms and incarnations, Advaita, Vishuddha, Manada, Anatta Rupa. Although there are many transcendental forms of the Lord, they are still one and the same Supreme Personality of Godhead. One has to understand this fact with conviction, although it is incomprehensible to Monday scholars and empirical philosophers. As stated in the Vedas, Eko Devo Nina Nitya Lilanu Rakto Bhakta Vyapri Kriyantaratma, the one Supreme Personality of God is eternally engaged in many, many transcendental forms and relationships with his unworldly devotees. This Vedic version is confirmed in this verse of the Gita personally by the Lord. He who accepts his truth on the strength of the authority of the Vedas and of the Supreme Personality of God, and does not waste time in philosophical speculations, attains the highest perfectional stage of liberation. Simply by accepting this truth on faith, one can, without doubt, attain liberation. The Vedic version of Tathamasi is actually applied in this case. Anyone who understands Lord Krishna to be the Supreme, or who says unto the Lord, "You are the same Supreme Brahman, the Personality of Godhead," is certainly liberated instantly and consequently enters in the transcendental associate of the Lord guaranteed. In other words, such a faithful devotee of the Lord attains perfection, and is confirmed in the following Vedic assertion. Tameva viditva hi mrityo neti nanya panta vijite janaya. One can attain the perfect stage of liberation of birth and death simply by knowing the Lord, the Supreme Personality of God, and there's no other way to achieve this perfection. That there is no alternative means that anyone who does not understand Lord Krishna as the Supreme Personality of God is surely in the mode of ignorance, and consequently will not attain salvation simply so to speak by living the outer service of the bottle of honey, or by interpreting the Bhagavad Gita according to mundane scholarship. Such empiric philosophers may assume very important roles in the material world. They're not necessarily eligible for liberation. Such puffed up mundane scholars have to wait for the causeless mercy of the devotee of the Lord. One should therefore cultivate Krishna consciousness with faith and knowledge, and in this way attain perfection.
எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நினைப்பவன் இறைவனின் திருநாட்டு சுற்று முடியாது. பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதே அல்ல. அருவாதிகளும் யோகிகளும் பற்ப துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகு முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரபஞ்சோதியில் கலக்கமாக முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் தேவிகளின் தெய்வீக இயற்கையை அடைந்துள்ள பக்தன் உடலை நீக்கத்தையும் இறைவனின் திருநாட்டை அடைந்தவன் இப்பௌதிகளுக்கு மீண்டும் திரும்பும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்ம சமிதையில் கடவுளுக்கு சத்துல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்வைதம் சச்சிதம் அநாதம் அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வ ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமையான கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அசுரத்தை தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவா நித்திய ரீதியானவர்களோ பக்தர் ஜாதி ஹுதயந்தர் ஆத்மா. ஒரே பரமபுருஷ பகவான் தனது கலங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக நிலை பெறுகின்றார். இதே வேதத்திற்கு நீதையும் பதத்தில் பகவானும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்புண்ணையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகாரத்தால் ஏற்றுக்கொள்வதும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவநிலையை அடைகின்றான். இப்புண்ணையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான். தத்துவம் அசி என்னும் வேதத்திற்கு இவ்விஷயத்தில் கூறும் பகவான் கிருஷ்ணரை பரமமாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவின் வரை ஒரு உறுதி. வேதமாக கூறினால் இத்தகு நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகின்றான். இது பின்வரும் வேத வாக்கியத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. தம் ஏதி தத்வாதி மிருத்தும் ஏதி நான் வந்த அயனாக பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய வேண்டும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறெந்த வழியும் இல்லை. பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோகுணத்தில் உள்ளனர். தேன்பாட்டிலே வெளியிலிருந்து நக்குவதைப் போல தங்களது ஜலப்புலம் புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்கும் இந்த தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல. இதுவே வேறு வழி இல்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜடவர்களின் மிகப்பெரிய பதவி கேட்டிருந்தாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இத்தகு கர்வமிக்க ஏகரீங்கர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியிருந்தார். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம்.
So the purpose of scripture is to describe several things.
சாஸ்திரத்தை குறிக்கோள் என்னன்னா வியாக்கியானம்
குறிக்கோள். One, the Supreme Lord and the Jiva.
முதலாவது பரமபுருஷனாகிய பகவான், இரண்டாவது ஜீவா.
The difference between them.
வித்தியாசம்.
And the difference is illustrated by the conduct of the jiva in the material world.
In the vidyasamanathu jivaatma in the laukikalathil nandukolum irukkirathu eduthukaarthi.
The jiva falls into illusion in the material world.
Laukikalathil jivaatma vandu maayaiku uppadukirathu.
The supreme lord is in control of the jiva and the material world.
Anaalum parapurushanaya bhagavano ஜீவாத்மா மற்றும் இந்த லௌகீகத்தின் அவர் என்றும் எப்பொழுதும் மாயினால் ஆளப்படுவதில்லை.
Secondly, the scriptures tell us a way in which the jiva under illusion gets out of illusion.
இரண்டாவதாக சாஸ்திரங்கள் மாயைக்கு உட்பட்ட ஆத்மா எவ்வாறு அந்த மாயையிலிருந்து விடுபட முடியும் என்பதற்கு
வழிகாட்டுகிறது. Topic is to describe the jiva once he attains his perfect position beyond illusion.
மூன்றாவதாக பக்குவ நிலை அடைந்த மாயை கடந்த பக்குவ நிலை அடைந்த ஜீவாத்மாவின் நிலையை பற்றி விளக்கிக் கொள்கின்றது.
So Bhagavad Gita began by defining the jiva.
பகவத் கீதை என்பது ஜீவனை விளக்குவதன் மூலமாக ஆரம்பிக்கப்படுகிறது.
So the jiva was described as being completely different from matter, but nevertheless covered by matter.
Jivaatma என்பது எவ்வாறு பொருள் ஜடப்பொருளிலிருந்து வித்தியாசப்பட்டது என்பதையும் அது எவ்வாறு பொருளினாலும் கவரப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் விளக்கிக் கொள்கின்றது.
And Krishna has also indicated a method of understanding this, that was through the process of jnana.
மேலும் பகவான் கிருஷ்ணர் இதை நாம் ஞானத்தின் மூலமாக எவ்வாறு மெல்லமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும்
விளக்கிக் கொள்கிறார்.
ஞானத்தை அடைவதற்கு ஒரு கர்மயோகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும்
So he has mentioned process, and he's also mentioned the Atma.
பல்வேறு வழிமுறைகளையும் ஆத்மாவை பற்றியும் அவர் விளக்கியுள்ளார்.
So here in chapter 4, Krishna is mentioning the third thing, that is the Supreme Lord.
இங்கு இந்த நான்காவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் மூன்றாவது பொருளாகிய பகவானை பற்றி விளக்கி கூறுகின்றார்.
So how he describes this is by saying that if you know the Lord, then you get free from the material world. Previously, Krishna talked about knowing the Atma. So this was Jnana Yoga. So here he's talking about knowing the Supreme Lord. This is Bhakti Yoga. So, in the previous verses, the Lord was described, and here we have the process of Bhakti Yoga described.
இதற்கு முன்னால் உள்ள பதங்களில் பகவானை பற்றி விளக்கி கூறப்பட்டுள்ளது. இங்கு அவரை எவ்வாறு அறிவது என்பதற்கான வழிமுறையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது.
And in previous verses, Krishna has also explained how the jiva is different from Supreme Lord.
இதற்கு முன்னால் கிருஷ்ணர் ஜீவாத்மா பகவானிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதையும் விளக்கி கூறுகின்றார்.
So Krishna has said that I come repeatedly in this material world. I remember everything, but you, Arjuna, cannot remember everything. So, here we have Krishna explaining about knowing him. So how can we know the Supreme Lord? So the Lord has said, I appear within the material world. So you can know those forms. And if you know those forms, then you get rid of illusion. Therefore, the conclusion is these forms are not material. By knowing material forms, we can never get out of
illusion.
But by knowing the form of Krishna or any of the avatars, one can get free of illusion.
கிருஷ்ணரை பற்றியோ அல்லது அவரது அவதாரங்களின் ஏதாவது ஒரு ரூபத்தை பற்றியோ நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக மாயையிலிருந்து விடுபட்டு முக்தி அடையலாம்.
So therefore, the Lord has a form, but it's not a material form.
எனவே பகவானுக்கு ரூபம் என்பது உண்டு, ஆனால் அது லௌகிகமானது அல்ல.
That form can be known.
அந்த ரூபத்தை நாம் அறிய முடியும்.
That means that the jiva is different from the Supreme Lord.
அதாவது ஜீவன் பரமபுருஷனாக பகவானிலிருந்து வேறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
If I know an object, I'm different from the object.
ஏதோ ஒரு பொருளை நான் இருந்தால் அந்த பொருளிலிருந்து நான் வேறுபட்டவன்.
So, not only does the Supreme Lord have a form, but he performs activities.
பகவானுக்கு ரூபம் மட்டுமல்ல, அவர் பல்வேறு லீலைகளையும் புரிகின்றார்.
So these activities also are not material.
இந்த லீலைகளும் லௌகிகமானவை அல்ல.
So here they are described as divya.
இங்கு அவர்கள் திவ்யமானவை என்று சொல்லப்பட்டுள்ளது.
And so that means they are spiritual activities.
அதாவது இவை அனைத்தும் ஆன்மீகமான நடவடிக்கைகளாகும்.
When the Lord performs activities, those activities do not accrue karma like the activities of a jiva in the material world.
பகவான் செயல்படும் பொழுது அந்த செயல்களுக்கு என்னென்னா கர்ம விளைவுகளும் ஏற்படுவதில்லை. ஜீவாத்மா செயல்படும் போது கர்ம விளைவுகளும் ஏற்படுகின்றன.
And by knowing these activities, one gets free of the material world.
பகவானது இந்த நடவடிக்கைகளை அறிவதன் மூலமாக ஒருவன் இந்த லௌகிகத்திலிருந்து விடுதலை பெற முடியும்.
So these activities destroy illusion and karma.
ஆனால் இந்த செயல்கள் பகவானது லீலைகள் ஜீவாத்மாவானது அறியாமையையும் கர்மாவையும் அளிக்கின்றது.
So we have the form of the Lord. And that is spiritual. We also have the activities of the Lord. They are also spiritual.
ஆகவே பகவானது ரூபங்கள் அனைத்தும் ஆன்மீகமானவை என்று கூறும்பொழுது அதனால் உருவாக்கும் செயல்கள் அனைத்தும் ஆன்மீகமானவை.
So we should not think that all activity is material.
ஆகவே அவரது செயல்கள் அனைத்தும் லௌகிகமானவை என்று நாம் நினைக்கக்கூடாது.
Activity can be spiritual.
ஆகையால் செயல்கள் ஆன்மீகமானவையாகவும் இருக்க முடியும்.
So the Lord's activities are always spiritual.
ஆகையால் பகவானது செயல்கள் அனைத்தும் எப்பொழுதும் ஆன்மீகமானவையே.
The jiva normally performs activities which are material.
ஜீவாத்மாக்கள் செய்யும் செயல்களோ லௌகிகமானவை.
These activities give us karma.
இந்த செயல்பாடுகள் கர்ம விளைவுகளை உருவாக்குகின்றன.
But if we act in a certain way, the activities will not give karma.
நாம் ஒரு குறிப்பிட்ட வகையில் செயல்பட்டோமே ஆனால் நமக்கு கர்ம வினைகள் ஏற்படுவதில்லை.
Rather, they will destroy karma.
மேலும் கூறப்போனால் அதை கர்மாவை அழிக்கும் சக்தியை பெறுகின்றன.
So those activities are the activities of bhakti.
இந்த செயல்பாடுகள் என்ன என்றால் பக்தியில் நாம் ஈடுபட்டு செய்யும் செயல்பாடுகள்.
So here says that one should know the birth and the activities of the Supreme Lord in truth.
இங்கு கூறப்பட்டுள்ள ஜனங்கள் பகவானது பிறப்பு அவதாரம் அவரது லீலைகள் ஆகியவற்றை பற்றி உண்மையில் ஒருவன் அறிய வேண்டும் என்று கூறப்படுகிறது.
So this knowing the activities of the Lord, this is a type of bhakti.
பகவானை பற்றி அறியும் இந்த ஒரு செயலானது ஒரு விதமான பக்தி.
Now we have the process of shravana, that is hearing the topics of the Lord, hearing about the form and the activities of the Lord.
Shravanam என்னும் வழிமுறை, அதாவது பகவானது ரூபங்கள் அவரது லீலைகள் அவரை பற்றி செய்திகளை அறியும் முறை.
And of course we have the process of smaranam, which means remembering the form and the activities of the Lord.
மற்றொரு வழிமுறை என்னது ஸ்மரணம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலமாக நாம் பகவானது ரூபங்கள் மற்றும் அவரது செயல்களை பற்றி நினைவில் கொண்டிருக்கிறோம்.
So these are ways in which we can know the spiritual birth and activities of the Lord.
இந்த வழிகளின் மூலமாக நாம் பகவானது அவதாரம் மற்றும் அவரது லீலைகளை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு.
So we have to know them, but we also have to know them in truth. Therefore the word tattva is used.
நாம் இந்த செயலை கேள்விப்பொழுது அவற்றை உண்மையான ரூபத்தில் அறிய வேண்டும். அதனாலே தத்துவதா என்ற வார்த்தை எங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது.
We have to understand that the appearance of the Lord, his activities and his form are completely spiritual.
அதனால் நாம் பகவானது அவதாரம் அவரது லீலைகள் செயல்பாடுகள் அனைத்தும் ஆன்மீகமானவை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
The result of this is that on giving up the body, one attains the Lord.
இதனுடைய பலன் என்னவெனில் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும் பொழுது நாம் பகவானை சென்றடைய வாய்ப்பு ஏற்படுகிறது.
Of course, this means we go to the Lord.
இந்த பொருள் என்னவெனில் நாம் பகவானது திருத்தலத்தை அடைகிறோம் என்பது.
It does not mean we become the Lord.
ஆனால் நாம் பகவானாக மாறிவிடுவதில்லை.
So we attain the Lord, of course, means we can attain the spiritual planet of the Lord.
பகவானை சென்றடைகிறோம் என்பதற்கு பொருள் என்னவெனில் பகவானது இருப்பிடம் ஆன்மீக தலத்தை நாம் சென்று அடைகின்றோம்.
It also means attaining the Lord means we can see the Lord.
பகவானை அடைகின்றோம் என்பதற்கு இன்னொரு பொருள் என்னவெனில் அவரை நேருக்கு நேராக நாம் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும்.
It also means we can directly serve the Lord.
மற்றொரு பொருள் என்னவெனில் நாம் நேரடியாக பகவானுக்கு சேவை செய்ய முடியும்.
So in other words, Krishna here promises that by understanding and hearing about the Lord's activities and form, etc., one can become perfect and attain an eternal relationship with the Lord.
இந்த ஆன்மீக நடவடிக்கைகளாக அவரது அவதாரம் அவரது லீலைகளை பற்றி யார் ஒருவர் முழுமையாக உண்மையாக அறிகின்றாரோ அவர் இந்த லௌகீகத்தை விட்டு ஆன்மீக நிலை அடைந்து அங்கு அவருடன் உண்மையான உறவு கொண்டு சேவை செய்ய வாய்ப்பு உண்டு
என்றுதான். When the devotee attains that perfect position, he does not take birth in the material world.
எந்த ஒரு பக்தர் இந்த பக்குவ நிலையை அடைகின்றானோ அவன் மறுபிறவி என்பது எழுதவில்லை.
So the jiva at that point separates himself from karma and repeated material bodies.
அந்த நிலையில் ஜீவனானது கர்ம நிலையிலிருந்து விடுபட்டு பிறவி எடுப்பதையும் தவிர்க்கின்றது.
So though the jiva is situated in the material world now, by the process of bhakti, that jiva can attain a position outside of the material world.
ஜீவாத்மாவது தற்பொழுது இந்த லௌகீக உலகில் விட்டிருந்தாலும் இந்த பக்தி இந்த மார்க்கத்தின் மூலமாக இந்த லௌகீகத்தை கடந்த ஒரு ஆன்மீக நிலையை அடைய வாய்ப்பு உண்டு.
So the jiva does not disappear nor does he become the Lord.
ஜீவாத்மா என்பது மறைந்து விடுவதில்லை, பகவானுடன் ஒன்றர் கலப்பதில்லை, பகவானாக மாறிவிடுவதில்லை.
He simply attains the Lord and there serves the Lord without a material body.
அந்த தர்மத்தில் ஜீவாத்மா பகவானை சென்றடைந்து அவருக்கு நேரடியாக அவர் ஆன்மீக தலத்தில் சேவை செய்கின்றது.
So, how does he serve the Lord? With a spiritual body.
பகவானுக்கு எவ்வாறு அவர் சேவை செய்கின்றார்? தன்னுடைய ஆன்மீக சரீரத்தை கொண்டு அந்த ஜீவாத்மா சேவை செய்கிறது.
So, to attain that spiritual body, we now perform practice.
அந்த ஆன்மீக சரீரத்தை அடைவதற்காக நாம் இப்பொழுது அபியாசம் அதாவது பழக்கப்படுத்திக்கொள்கிறோம்.
How do we practice spiritual body now? Because we have a material body.
நமக்கு இப்பொழுது லௌகிக சரீரம், ஆகையினால் நாம் இந்த ஆன்மீக சரீரத்தை அடைய எவ்வாறு பழக்கப்படுத்திக் கொள்கின்றோம்?
So, we use the material body in the service of Krishna.
ஆகவே நாம் இந்த லௌகிக சரீரத்தை பகவானது சேவையை கிருஷ்ணரது சேவையை ஈடுபடுத்துகின்றோம்.
By doing so, then we develop spiritual body.
இவ்வாறு செய்வதன் மூலமாக நமக்கு ஆன்மீக சரீரத்தை பெறும் வாய்ப்பு ஏற்படுகின்றது.
By using the eyes to see the form of the deity, we develop spiritual eyes.
கண்களை பகவானை பார்ப்பதற்காக உபயோகிப்பதன் மூலமாக நமக்கு ஆன்மீக சக்தியுள்ள கண்களை பெற வாய்ப்பு.
By using the ears to hear about the form, qualities, and activities of the Lord, we develop spiritual ears.
நமது செவிகளை காதுகளை பகவானது ரூபம் லீலை மந்திரத்தை பற்றி கேட்பதற்கு உபயோகத்தின் மூலமாக அவற்றையும் ஆன்மீகமாக்கும்.
And by doing various services of the Lord, we develop spiritual hands.
பகவானுக்கு நமது கரங்களை கொண்டு பல்வேறு விதமான சேவைகள் செய்வதன் மூலமாக இந்த கரங்களையும் ஆன்மீகமாக ஆன்மீக வாய்ப்பு.
And by going to the temple, we develop spiritual feet.
பகவானை பார்ப்பதற்காக திருக்கோயிலுக்கு செல்வதன் மூலமாக நமது கால்களை ஆன்மீகமாக
So the activities of bhakti which engage the senses help us to develop a spiritual body with spiritual senses.
ஆகினால் நமது புலன்களை பக்தியில் ஈடுபடுத்தும் நடவடிக்கையின் மூலமாக நமது புலன்களை நாம் ஆன்மீகமயமாக்க முடியும்.
If we practice jnana and yoga and we stop the body and the senses from acting, then we can get liberation, but we don't develop our spiritual body.
ஞானம் மற்றும் அஷ்டாங்க யோக முறைகளை பயன்படுத்தி நமது புலன்களை செயல்படுத்தாமல் நிறுத்துவோமேயானால் நமக்கு முக்தி கிடைக்கும் பகவானை சென்றடைந்து அவருக்கு சேவை செய்ய வாய்ப்பு இல்லை.
So therefore, the activities of bhakti are very necessary in order to develop our eternal service to the Lord.
ஆகவே பக்தி சேவைகள் நாம் நிரந்தரமாக பகவானை சென்றடைந்து அவருக்கு ஆன்மீக தலத்தில் சேவை செய்வதற்கு மிக மிக முக்கியமானவையாகும்.
So we should engage all of our various senses in trying to please the Lord.
எனவே நாம் நமது புலன்கள் அனைத்தையும் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக உபயோகிக்க வேண்டும்.
So such activities do not accrue karma, either good or bad. At the same time, they destroy all previous karmas.
இத்தகைய செயல்கள் நமக்கு புண்ணியங்களையோ பாவங்களையோ உருவாக்குவதில்லை, மேலும் நமக்கு ஆன்மீக தளத்தில் செயல் செய்வதற்கு வழிவகுத்து தர்மமிலிருந்து விளைவிக்கின்றது.
But those same activities help us develop our spiritual body.
இத்தகைய பக்தி மார்க்கத்தில் ஏற்படும் செயல்கள் நமக்கு நம்மளுடைய ஆன்மீக சரீரத்தை பெறுவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறது.
With that spiritual body, we can serve the Lord in the spiritual world.
இந்த ஆன்மீக சரீரத்தை கொண்டு பகவானுக்கு நாம் ஆன்மீக உலகத்தில் அவரை திருப்திப்படுத்த சேவைகள் செய்யலாம்.
As a result of that service, we experience the highest bliss.
இந்த சேவையின் காரணமாக நமக்கு பேரானந்தம் கிடைக்கின்றது.
So this is the perfection for the jiva.
இதுவே ஒரு ஜீவாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பக்குவமான நிலையாகும்.
And Krishna promises that if we perform the process of bhakti.
மேலும் கிருஷ்ணர் இதை உறுதியளிக்கின்றார், வாக்கு கொடுக்கின்றார், பக்தி மார்க்கத்தை மேற்கொள்வதன் மூலமாக ஒரு ஜீவாத்மா இந்த பலனை தரலாம் என்று பார்க்கின்றார். சந்தேகங்கள் விளம்பரங்கள் தெரிவிக்கிறது.
Complete knowledge in two lifetimes.
Well, whatever is in scripture, we can hear and discuss that.
பகவானை பற்றிய ஞானம் என்பது கலவை கொண்டது. இதை நாம் எவ்வாறு அடைய முடியும்? குருமாரியவர்கள் சாஸ்திரங்கள் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் இந்த ஞானத்தை பெறும்.
So the scripture acts as a guide for us.
The sastra lekhamukku vadi gaadiyaga upayogapadugirathu.
So when we act properly and understand something of the form, qualities and activities of the Lord, then the Lord reveals himself.
Agayana idai nadaiyil pinpatri ஓரளவுக்கு நாம் இந்த ரூபங்கள் வீலைகள் அவரது அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள முயல்வோம் என்றால் பகவான் தன்னை தானே நமக்கு வெளிப்படுத்திக்
கொள்கின்றார். ஆகவே
பகவானே தன்னை நமக்கு புரியும் அளவுக்கு வெளிப்படுத்திக்
கொள்கின்றார்.
ஆகவே பகவான் தன்னை எந்த அளவுக்கு வெளிப்படுத்திக் கொள்கின்றாரோ அந்த அளவுக்கு நாம் அவரை தெரிந்து கொள்ள
பாய்க்கின்றோம்.
பிரம்மஜோதியை உணர்ந்தவன் பிராமணன் என்றும் பகவானது ரூபத்தை உணர்ந்தவன் வைஷ்ணவன் என்றும் கூறப்பட்டுள்ளது சரியான என்று நாம் தெரிவித்து.
Why does the jiva forget the Lord? Well, the jiva is a small amsa, that is, he's a small particle of consciousness.
Jivatma yen bahane marakkindrathu kandirukkindrathu endru solrathu. Jiva endru oru siriya amsam prajne oru unarvu endru siriya amsam.
So it is possible for this amsa to be subject to ignorance.
அதனால் இந்த அம்சத்திற்கு சிறு துளியான இந்த அம்சத்திற்கு அறியாமையில் ஆடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
That's the definition of the jiva.
இது ஜீவா என்பதற்கு விளக்கமாகும்.
However, by the mercy of the Lord, if the jiva is endowed with the shakti of the Lord, then he gets out of this illusion.
எப்படி இருப்பினும் பகவானது கருணையின் காரணமாக இந்த ஜீவாத்மா பகவான சக்தியுடன் தொடர்பு கொடுப்பது அது இந்த மாயையிலிருந்து அறியாமையிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது.